நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள், பண்டித ஜவஹர்லால் நேருவும் குழந்தைகளும் குறித்து பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.0 சமுதாய வானொலி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்று பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம், குழந்தைகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். அத்தகைய மா மனிதரை பற்றி இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். மனிதருள் மாணிக்கம், இந்தியாவின் சிற்பி, புதிய இந்தியாவை உருவாக்கியவர், இந்திய மக்களின் இதயம், பெண்களின் முன்னேற்றத்திற்கு போராடிய மா மனிதர், தத்துவ மேதை, இலக்கிய சோலை, எழுத்தாளர்களின் இமயம், அரசியல் சிந்தனையாளர், ஆட்சி முறை வல்லுநர், மகாத்மா காந்தியை அரசியல் குருவாக ஏற்றவர், இப்படி பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர், பன்மொழி அறிஞர், பாரசீக மொழியில் கவிதை எழுதியவர், வரலாற்று அறிஞர், அரசியல் மேதை, நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தியவர், விடுதலை போராட்ட வீரர், அமைதி தூதர், சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவாளர், ஒரு உயர்ந்த மாமனிதர், இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கப்பட்டவர், இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 4 முறை இருந்தவர், குழந்தைகளின் மனம் மலரினும் மென்மையானது, புனிதமானது, பொய் பேசாத தன்மையுடையது என்று குழந்தைகளை பற்றி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூறிய வார்த்தைகள். அத்தகைய மாமனிதர் மோதிலால் நேரு சொரூபராணி தம்பதியருக்கு நவம்பர் 14 1889 ஜவஹர்லால் நேரு பிறந்தார். தனது 11வது வயதில் அலகாபாத்தில் உள்ள ஆனந்த பவனம் என்ற மிகப்பெரிய மாளிகையை மோதிலால் நேரு கட்டி குடிபெயர்ந்தார். அந்த கூடத்துக்குள் வசந்த மண்டபம், தர்பார் மண்டபம், நீச்சல் குளம், டென்னிஸ், ஆடுகளம், காய்கறி மற்றும் பழ தோட்டங்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தன. பின்னர் ஆனந்த பவனில் இந்திய தலைவர்கள் பலர் ஒன்று கூடி இந்திய தேசிய இயக்கத்திற்கான போராட்டங்களில் வழிவகுத்த இடம். செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த நேரு கல்வி கற்பதற்காக அவர் பள்ளிக்கு அனுப்பப்படவில்லை. ஆசிரியர்களை ஆனந்த பவனுக்கு அழைத்து கல்வி புகட்டினார் அவர் தந்தையார். நேரு பாரிஸ்ட பட்டம் பெற்று இந்தியா திரும்பிய பொழுது இந்திய அரசியலில் பங்கெடுக்க தொடங்கினார். 1912 பங்கிப்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நேரு முதல் முறையாக கலந்து கொண்டார். 1913 காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். 1915 பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை குறைகளை பற்றி பொதுமக்களிடம் எடுத்து கூறியவர். 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் நேரு கலந்து கொண்டு மகாத்மா காந்தியடிகளை முதன் முதலில் சந்தித்தவர். 1916 அவர் தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்தவர். ஆக தன்னுடைய வாழ்நாளில் சுதந்திர போராட்டங்களில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர். அதே போன்ற காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஆற்றிய முக்கிய பணிகள் என்பது 1918 ஆண்டு உழவு தொழிலாளர் சங்கமான கிசான் சபையின் துணைத் தலைவராக நேரு பொறுப்பேற்றார். வட இந்தியா முழுவதும் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். இந்த இயக்கத்தில் சேர்ந்த பின்னர் உணவு உடை போன்றவற்றை எளிமையாக்கிக் கொண்டவர். 1919 நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்வை எதிர்த்து காங்கிரஸ் ஏற்படுத்திய குழுவின் செயலராக நேரு பொறுப்பேற்று செவ்வனையை செய்தார். 1919 முதல் 1932 வரை தனது சொந்த செலவில் தி இண்டிபெண்டன்ட் என்ற செய்தித்தாளை அக்காலத்திலே வெளியிட்டவர். 1921 ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பிரிட்டிஷ் இளவரசர் வேல்ஸ் பிரபுவை அவரது குழுவினரையும் எதிர்த்து நேரு தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். இதை கண்டிக்கும் வகையில் நேருவுக்கு 18 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இருப்பினும் 87 நாட்கள் சிறைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். 1922 அவர் பிரகாயகை நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1922 அண்மைய துணிகளை புறக்கணிக்கும் போராட்டங்களுக்கு நேரு தலைமை ஏற்று நடத்தினார். 2வது முறையுமாக கைது செய்யப்பட்டு 8 மாத சிறைக்கு பின்னர் 1923 விடுதலை செய்யப்பட்டார். நேரு சிறையில் இருக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட கைதி எண் 4126 ஆகும். அதாவது 4126 எண்ணாகும். ஆக தனது போராட்டங்களை ஆங்கில அரசுக்கு சட்டத்தை மதித்து மக்களுடன் மக்களாக நின்று போராடியவர். அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் 1936 நடைபெற்ற 49வது காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்று இந்த மாநாடுதான் ஒரு கிராமத்தில் நடைபெறும் முதல் மாநாடாகும். ஒரு நாளைக்கு 15 பொதுக்கூட்டங்கள் வீதம் ஓயாது உரையாற்றியவர், காங்கிரசுக்கு புகழை சேர்த்தவர். 1937 ஆண்டு ஸ்பெயின் சீனா சென்று இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசிய பன்னாட்டு அறிஞர். 1940 சட்ட மறுப்பு இயக்கத்தின் முதல் கட்ட போராட்டத்திற்கு வினோபாவையும் 2வது கட்ட போராட்டத்திற்கு நேரு தலைமையேற்று அந்த போராட்டத்தினுடைய எழுச்சி நாடு முழுவதும் பரவ தொடங்கியது. ஆக 1930 5வது முறையாக நேரு கைது செய்யப்பட்டு நைனிடால் சிறையில் 2 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறையில் இருந்தபோது தன் மகள் இந்திராவிற்கு 13வது பிறந்த நாளான 1930 நவம்பர் 19 தன் மகளுக்கு ஆறுதல் கூறும் வகையில் உலக வரலாற்று காட்சிகளை கிளிப்பிங்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி கடிதங்களாக எழுத தொடங்கி 1930 தொடங்கப்பட்ட அந்த கடித போக்குவரத்து 1933 தம் கடைசி வரலாற்று கடிதத்தை எழுதி முடித்தார். இதன் தொகுப்பு 1934 நூல் வடிவம் பெற்றது. ஆக தன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேரு அவர்கள் மிகச்சரியாக தன்னுடைய பங்களிப்பை செய்துள்ளார். ஆக 1947 டெல்லி காங்கிரஸ் கமிட்டியில் அந்த கமிட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பதை ஆங்கில அரசிற்கு மிக கடுமையான முறையில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர். பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றவர். இந்தியாவை பொறுப்பேற்ற போது இந்தியாவினுடைய வறுமையும் இந்தியாவினுடைய கல்வி நிலையும் உள்கட்டமைப்புகளும் அந்த மக்களுடைய சமூக நிலையும் மிக பெரிய பாதாளத்தில் இருந்தது. ஆக ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப தயாரிப்புடனுடைய கல்வியை அதை மிகச் சரியாக முறையில் அவர் கையாண்டார்கள். தனது ஆட்சி காலத்தில் 1947 அக்டோபர் 26 இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. 1940 நவம்பர் 30 இந்திய ஐக்கிய நாட்டு சபையின் உறுப்பினரானது. 1947 நவம்பர் 26 சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி நிலை அறிக்கையை ஆர் கே சண்முக செட்டியார் அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். 1948 ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வரப்பட்டு நிர்வகிக்க 20 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இப்படி அவருடைய ஆட்சி காலத்தில் 1949 ஜனவரி 9 மத்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1949 அக்டோபர் 15 மணிப்பூர் மைய அரசுடன் இணைக்கப்பட்டது. 1950 ஜனவரி 24 ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்ட ஜனகண மன என்ற 13 வரிகள் கொண்ட பாடல் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 வைஸ்ராய் அரண்மனை என்பதனை ராஷ்டிரபதி பவன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே நாளில் இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு முதல் இந்திய குடியரசு தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றுக் கொண்டார்கள். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் 1951 இந்திய விடுதலை பெற்ற பின் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. 1951 முதல் 1952 முதல் பொது தேர்தல் இந்தியாவில் நடைபெற்றது. 1952 முதலியார் கல்வி குழு அமைக்கப்பட்டது. 1952 ஜூன் 12 முதல் பாராளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. 1953 விமான போக்குவரத்து தேசிய மயமாக்கப்பட்டது. 1955 ICICI வங்கி துவக்கப்பட்டது. இந்து மத இருதரப்பு வாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1956 176 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தேசிய மயமாக்கப்பட்டன. அவ்வைய அரசின் நிதித்துறை செயல அமைச்சராக இருந்த சி டி தேஷ்முக் துணை நின்றார். 1956 பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹி ஏனம் ஆகிய பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு மத்திய அரசுடன் இணைக்க உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. 1956 ஆகஸ்ட் 4 பம்பாய் அப்சாரா அணுமின் நிலையம் தொடங்கப்பட்டது. அதே ஆண்டு 1956 LIC தில்லி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. 1956 மொழிவாரி மாநிலங்கள் முதன் முதலாக உருவாக்கப்பட்டு அதில் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1957 ஹிராகுட் அணை கட்டும் திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. 1957 விவித் பாரதி வர்த்தக ஒளிபரப்பு துவங்கப்பட்டது. 1958 இந்தியாவில் மெட்ரிக் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. 1959 தபால் தந்தி துறை தொடங்கப்பட்டது. 1963 மயில் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டது. 1963 நாகாலாந்து 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1964 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் யூனியன் டிரஸ்ட் ஆஃப் இந்தியா முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்டது. 1964 கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்டது. 1965 இந்திய உணவு கழகம் அமைக்கப்பட்டது. உலகில் இந்தியா நிலப்பரப்பில் 7வது பெரிய நாடாகும். அன்றைய பொழுதில் மக்கள் தொகையில் 2வது நாடாக இனம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றில் இந்தியா உலகில் தொன்மையான சுதந்திரம் பெற்ற நாடாக தனி வாழக்கூடாது, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற முதுமொழி கிணங்க வெறுப்பின்றி உலகில் உள்ள மனித இனத்திற்கு நேரு பணியாற்ற முடிவு செய்தார்கள். உலக மக்களான அமைதியுடனும் நட்பு மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையை முதன் முதலில் பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர். உலக அரங்கில் கூட்டு சேரா கொள்கையை, இந்த கூட்டு சேரா கொள்கை என்பது உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும், உலக மக்களிடையே சமாதானத்தின் நல்லுறவை வளர்க்க வேண்டும், உள்நாட்டு பிரச்சனைகளை வெளிநாடுகள் தலையீடு இன்றி அவர்களே அமைதியாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மையப்படுத்தி கூட்டு சேரா கொள்கையை இந்த சமூகத்திற்கு வழங்கியவர். அதே போன்று பஞ்சசீல கொள்கையை மூலம் சீனாவுடன் நட்புறவை வளர்த்தவர். சமநிலை, நலன் மற்றும் மதிப்பை ஒன்றுக்கொன்று வளர்க்க வேண்டும், உலக மக்கள் சகோதரர்களை போல் அமைதியாக வாழ கூட்டு நோக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது, எந்த நாடும் மற்ற நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு செய்ய கூடாது, அச்சுறுத்தலையும் பலாத்காரத்தையும் கையாளக்கூடாது, நாட்டின் எல்லைக்குட்பட்ட உரிமைகளையும் நாடுகளை ஒன்றுக்கொன்று மதிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 1955 ஜெனீவாவில் நடைபெற்ற அணுசக்தி ஆராய்ச்சி மாநாட்டிற்கு இந்திய விஞ்ஞானி டாக்டர் HJ பாபா தலைமையேற்று நடத்தினார். அதற்கு பண்டித ஜே நேரு அவர்களுக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். இந்தியாவுடனும் ரஷ்யாவுடனும் மிகச்சிறந்த ஒரு நட்புறவை வளர்க்கும் விதமாக ரஷ்யா உதவியுடன் பிலாய் உருக்காலை 1955 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. அதே போன்று அமெரிக்க நாட்டுடன் 1951 நடைபெற்ற உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ட்ரூமன் உதவியுடன் 190 மில்லியன் டாலருக்கான 50,000 டன் கோதுமை கொடுத்து உதவினார். அதே போன்று பிற நாடுகள் மீதும் நல்ல ஒரு மரியாதையும் நட்பையும் வளர்த்து கொண்டார்கள். சுமார் 16 ஆண்டுகள் 9 மாதங்கள் 13 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1964 மே 27 காலை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் போது கடுமையான இதயவலி ஏற்பட்டது. அந்த வழியில் அவருடைய சிகிச்சை பலனின்றி 27/5/1964 பகல் 2 மணிக்கு உயிர் பிறந்தது. உலக சமாதானத்தின் காவலராக நற்பெயரை பெற்றவர். அவர் விருப்பப்படி உடல் அருகே விருப்பமான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவருடைய எழுதி வைக்கப்பட்ட சாசனத்தின்படி மத சடங்குகள் இன்றி அவருடைய பூத உடல் காந்தியின் சமாதி அருகில் எரியூட்டப்பட்டு சாம்பல கங்கையிலும் இந்திய வயல்களிலும் அவர் விருப்பப்படி தூவப்பட்டது. அத்தகைய பண்டித ஜவஹர்லால் நேரு 74 ஆண்டுகள் 6 மாதங்கள் 13 நாட்கள் இந்தியாவில் வாழ்ந்தவர். ஒரு சுதந்திர போராட்டத்தில் 10.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர். இந்தியா அவருடைய உண்மையான உழைப்பையும் அவர் இந்தியாவிற்கு ஆற்றிய பணிகளையும் எண்ணி 1955 பாரத் ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1955 மாஸ்கோ பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தது. அவர் ஒரு காந்தியவாதியாக இருந்தாலும் அவர் குழந்தைகளிடம் காட்டிய அன்பின் அடையாளமாக 1954 முதல் அவரின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1965 முதல் நேருவின் நினைவாக பன்னாட்டு சமூக உறவு மற்றும் அமைதிக்கான ஜவஹர்லால் நேரு விருதையும் மத்திய அரசு வழங்கி அவரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய தலைமுறைகள் பண்டித ஜவஹர்லால் நேருடைய செயல்பாடுகளும் பணிகளும் இந்த நாட்டுக்கு எத்தகைய உடலாலும் உழைப்பாலும் எழுதியும் போராடியும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தும் ஒரு பன்முக வடிவிலான உழைப்பை இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் பறைசாற்றியிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைகள் இதை உணர வேண்டும். ஒரு உழைப்பின் மூலம் ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதர், அப்படி உழைப்பின் மூலம் உயர்ந்த ஒரு மாமனிதர் குழந்தைகளிடத்தில் மிக அதிக அன்பையும் அந்த குழந்தைகளிடத்திலேயே ஊக்கத்தை ஊட்டும் வகையில் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் எங்கு சென்றாலும் குழந்தைகளை பேசி மகிழ்வது அவருடைய தனிச்சிறந்த குணங்களில் ஒன்று. அதனால்தான் அவரை குழந்தைகள் நேரு மாமா என்று செல்லமாக அழைத்து சந்தோஷப்பட்டார்கள். அத்தகைய தினம் இந்த தினத்தில் நாம் அனைவரும் உறுதி போல வேண்டும். வாழ்க ஜவஹர்லால் நேரு, வளர்க அவர் புகழ் என்று சொல்லி அவரை போன்று நாமும் உழைக்க தயாராகவும் வல்லரசான இந்தியாவை எதிர்நோக்குவோம் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை ஜவஹர்லால் நேருவும் குழந்தைகளும் குறித்து பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.